பாடத்திலே முதல் பாடமாக நமக்கு அமைந்தது உண்மை விளக்கம். அந்த உண்மை விளக்கத்திலே ஆறாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நூல் முறையிலே உண்மை விளக்கம் என்பது தத்துவங்களை பற்றி முதலிலே தத்துவங்களை அறிந்து கொண்டால்தான் மற்ற உண்மைகள் பிற. தத்துவம் என்ற சொல்லுக்கு உள்பொருள் என்பது பொருள், உள்ள பொருள்கள், உள்ள பொருள். இந்த உண்மை பொருள் என்றும் அதற்கு பெயர். தத்துவம் என்பதற்கு உண்மை பொருள். அந்த பொருள்கள் இப்ப சொல்லுகின்ற தத்துவம் 36. இந்த 36 தத்துவம் தான் உலகம், உயிர்கள், உலகமும் உயிர்களும் 36 தத்துவம் தான். 36 தத்துவத்துல தான் அது தோன்றுவது, நிலைப்பது, முடிவது எல்லாமே 36 தத்துவம் உள்ளதான். இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்தவன் தான் கடவுள். நமக்கு 36 தத்துவத்துக்குள்ளே நமக்கு எல்லாம் 36 கடந்திருப்பதுதான் கடவுள். அந்த தத்துவங்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்வது மிக்க அவசியம். அதனாலதான் இந்த இதுல 66 தத்துவம் ஏதுன்னு முதல்ல வினா எழுப்பினார். 66 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நானேது, நீ ஏது, நாதனடா அஞ்செழுத்து, தானேது, தேசிகனே சாற்று என்று மாணவன் ஆசிரியத்திலே வினா எழுப்பினார். எந்த தொழிலையும் ஒரு ஆசிரியன் மூலமாக, குரு மூலமாக கற்றுக்கொண்டால்தான் அந்த தொழில் அவனுக்கு நன்றாக விளங்கும். அப்படிப்பட்ட முறையிலே இதை வந்து குரு மூலமா பாடம் கேட்டுத்தாகணும். மற்ற இதெல்லாம் கூட கண்டு பார்த்து கூட செய்து விடலாம். சில தொழில்கள், உலகத்து தொழில்களே இதை வந்து கற்றுத்தான் ஆகணும். அதனாலதான் திருவள்ளுவர் கசடர கற்கண்ணாரு, கசடர கற்கண்ணாரு. ஆகையினாலே இந்த உண்மை விளக்கம் என்கின்ற இந்த பாடத்திலே முதலிலே தத்துவங்களை பற்றி சொல்லும் போது 36 முதல் தத்துவமாக இருப்பது மண். 36 முதல் தத்துவமாக இருப்பது மண். அந்த மண் முதலாக நாதம் ஈராக உள்ள தத்துவம் 36. 36 நாத தத்துவம் முதல் தத்துவம் மண். இது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உண்மைதான். மண் முதலாக நாதமீராக உள்ளது 36. இந்த 36 சடப்பொருள்னு சொல்றோம். சித்து பொருள் அல்ல. சித்து பொருள்னா அறிவுடை பொருள்கள், சடப்பொருள்னா அறிவில்லாத பொருள்கள். இப்ப இந்த ரேடியோ இருக்கே, இது சடப்பொருளா சித்து பொருளா? சடப்பொருள். இது பேசுதே, எது பேச வைக்குது? சித்து பொருள் இது பேச வைக்குது. அறிவுள்ள பொருள் பேச வைக்குது. அறிவுடையவன் தான் அதை பேச வைக்கிறான். இதா பேசாது இதா. அதனால தத்துவங்கள் 36 அறிவுடையவனாகிய பேரறிவுடையவனாகிய கடவுள் ஏக்கத்தா எங்குமே தவிர தானே என்றார். இது அடிப்படை கடவுள் கொள்கைக்கு முக்கியமான ஒரு குறிப்பு. 36 இந்த உண்மை தெரியறது சாமானியம் இல்லவே. காத்து அது பாட்டில் அடிக்காது, வெயில் அது பாட்டில் அடிக்காது, மழை அது பாட்டில் பெய்யாது, பனி அது பாட்டில் பெய்யாது. என்ன காரணம் என்றால் அவை எல்லாம் சடப்பொருள்கள். இது இந்த 1000 நீ இப்படி ஏக்காம இருந்தியானா அது அப்படியே தான் இருக்கும், சத்தம் போயே போடாது. அறிவுடையவன் ஒருவனை இயக்கினால் இது இயங்கும். அறிவுடைய ஒருவன் இயக்கினால் இது இயங்கும். இப்ப அறிவு பொருள், அறிவில்லாத ஒரு ரெண்டு தெரியுதா? அறிவு பொருள், அறிவில்ல. அறிவு பொருள் என்பது ரெண்டு, அறிவு பொருள் என்பது ரெண்டு, அறிவு பொருள் என்பது ரெண்டு, ரெண்டு அறிவு உள்ள பொருள் இருக்கு, தெரியுதா? ரெண்டு அறிவு உள்ள பொருள் எது எது? தானே அறிகின்ற பொருள் சிவம், அறிவித்தால் அறிகின்ற பொருள் உயிர். இது அறிவித்தாலும் அறியாது பாசம் உலகம் வழங்குதா? இந்த தானே அறிகின்ற பொருளாய் இருக்கிற பரமேஸ்வரன் தான் இந்த பொருளை எல்லாம் இயக்க முடியும். இப்ப இப்ப நல்லா எண்ணி பாருங்க, இப்ப காத்து வேணும்னா இப்ப நம்ம அடிக்க வைக்க முடியாது, அடிக்க வைக்க முடியாது. மழை பெய்யணும்னா பெய்ய வைக்க முடியாது. இது இந்த அறிவு பொருளாலும் முடியாது. அந்த பேரறிவு பொருளாயிருக்கிற பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவனுக்கு பேரறிவுன்னு பேரு, ஆன்மா சிற்றறிவு. இதை இந்த அடிப்படையில் எழுதிக்கிட்டாலே போதும், ஆன்மா சிற்றறிவுடையது. பஞ்சபூதங்களை எல்லாம் ஏக்கராப்பில் இருக்குன்னு வச்சுக்கா, நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம சொந்தக்காரனுக்கு மாத்திரம் காத்திருக்கோம், சொந்தக்காரனு மாத்திரம் அடைய போயிடும். இப்ப கடவுளை எப்படி பண்றான்னா, கடவுள் இல்லேன்னு சொல்றவனுக்கும் பெய்ய வைக்கணும், கடவுளை திட்டாம்பார் அவனுக்கும் பெய்ய வைக்கணும். அதான் பேரறிவு பொருளுக்கு நமக்கு சிற்றறிவு பொருளுக்கு உள்ள வித்தியாசம். அவன் இவன் திட்டுறதில்ல, அவன் ஒண்ணும் வச்சுக்கிறதில்ல அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் அந்த நன்மையை செய்கிறான். அதனாலே பேரறிவு பொருளாய் இருக்கிற ஒன்றுதான் இந்த சடப்பொருளை இயக்க முடியும். சடப்பொருள்கள் இயங்குவதனாலேயே அப்போ ஒரு அறிவு பொருள் இருக்கிறது, பேரறிவு பொருள் ஒன்று இருக்கிறது என்பது நன்றாக விடும். சடப்பொருள்கள் இயங்குவதனாலேயே அது சித்துப்பொருள் சடம் சித்தன் தெரியுதா, இது வடமொழி. அது வந்து தமிழ்ல அறிவில்லாத பொருள் அது அறிவுடை, அறிவுடை பொருள் சித்துங்கிறது, அறிவில்லாததை சடம்ங்கிறது, சடம் சித்து. இந்த சடம் சித்துல பேரறிவு பொருளாயிருக்கிற பரமேஸ்வரன் அவன் சர்வ வல்லமை உடையவனாக இருப்பதினாலே இந்த 36 தத்துவங்களை அவன் சொன்னபடி கேட்கு, அவன் சொன்னபடி கேட்கு. அதுக்கு மேல நம்ம சொல்லி கேட்க வைக்க முடியாது. அதனாலே வந்து பேரறிவு பொருள் ஒன்று இருக்கிறது, அறிவு பொருள் என்று இருக்கிறது ஒன்று, அறிவில்லாத பொருள் இருக்கிறது என்பது தெரியுதா? இந்த அறிவில்லாத பொருள்களை இயக்குவதனாலதான் அறிவு உள்ள பேரறிவு பொருளாய் இருக்கிற பரமேஸ்வரன் அறிவில்லாத பொருள்களை இயக்கிறதுனாலதான் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க சிற்றறிவு பொருளாய் இருக்கிற நாம பிழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு நல்ல உண்மை. இந்த 36 அவன் எதுக்கு இயக்குறான் தெரியுமா? நமக்காகத்தான். 36 அவன் இயக்கிறது எதுக்காகன்னா, அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, அவன் தான் 36 கடந்து இருக்கிறான். 6 நீர்த்து அதன் மேல் என்ன அனுப்புகையில தெளிவா சொன்னார். அவனுக்கு மழையை பெய்தாலும் அவனுக்கு கவலை இல்லை, பெய்யலைனாலும் கவலை இல்லை. நமக்கு ரெண்டுலேயும் கவலைப்படுவோம், பெய்தாலும் கவலைப்படுறோம், பெய்யல. அதனாலே பேரறிவு பொருளாயிருக்கிற பரமேஸ்வரன் ஷடப்பொருளாயிருக்கிற தத்துவங்களை இயக்குகிறான். அதனாலே தத்வபதின்னு ஒரு பெயர் சிவருமானது, தத்வபதி என்று பெயர். தத்துவங்களுக்கு தலைவன், பதினா தலைவன், கடந்து இருப்பதனால தத்துவாதீதன் எல்லாம் வட முடியாதான். தத்துவபதி கடவுள் தத்துவங்களுக்கு தலைவனா இருப்பதனால, கடந்து இருப்பதனால தத்துவாதீதன் என்றும் பெயர். இந்த சடப்பொருள் 36 முதல்ல தூலமாக எல்லாருக்கும் தெரிவதாக இருக்கின்ற தத்துவங்கள் இந்த 5 பூதங்களும் எல்லாருக்கும் தெரிந்ததாகும். தூல பூதம் இருக்கு, தூல பூதம். தூலம்னா பருமனாக, பூமி நல்லா தெரியுது, தண்ணீர் நன்றாக தெரிகிறது, நெருப்பு நன்றாக தெரிகிறது, காற்று நன்றாக தெரிகிறது, ஆகாயமும் தெரிகிறது. இத ஆகாயத்தை உலகாயதன் ஒத்துக்க மாட்டான். உலகாயதன் இருக்கிற அவன் நாத்திகம், அவன் ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டான். ஆகாயம் தெரியுதானே? இப்ப நம்ம ஆகாயத்துல சஞ்சரிக்கிறோங்கிறது அவனுக்கு தெரியறது இல்ல. இப்ப நம்ம இந்த வெளியெல்லாம் ஆகாயம், வெளி ஆகாயம். இப்ப துவார மூக்குல துவாரம் இருக்குது இல்ல, இந்த இடைவெளி ஆகாயம், இதெல்லாம் ஆகாயம். ஆகையினாலே இப்படி இந்த 36 முதன்மையாயிருக்கின்ற இந்த ஐந்து பூதங்களை பத்தி தான் முதல்ல சொல். இந்த ஐந்து பூதங்களால தான் உயிர்களுக்கு தோற்றம் நிலைவேறு அழிவு இல்லாம பூமியிலே தோன்றுகிறான். பூமியிலேயே வாழ்கிறோம், பூமியிலேயே வெந்து மண்ணாவதும் கண்டு. ஆகையினால இந்த பொருள்களை பத்தி முதல்ல விளக்குகிறார். இந்த தத்துவங்களை இயக்கும் போது ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஆள் போட்டிருக்கார் பரமேஸ்வரன். இது மின்சாரலாக்கா இந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு, இது மராமத்திலாக வந்து இது என்ன பிடபிள்யூ பொதுப்பணித்துறை, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் தெரியாது, போக்குவரத்துறை கல்வியலாக்க என்று ஒவ்வொரு இலாக்காவுக்கு அதிகாரிகளை போட்டு மந்திரிகளை போட்டு அதுக்கு கீழே அவர்களுக்கு அதிகாரிகளை போட்டு அவர்களுக்கு அதிகாரிகளை போட்டு இயக்கிக்கிட்டு இருக்கான் சர்க்கார். புரியுதா? எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆள் இருக்கான். யாரு? இல்ல இந்த 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 அதுக்கு மேல, அதுக்கு மேல ஜனாதிபதி தான் இரண்டாவது. ஜனாதிபதி தான் வந்து அந்த சுத்த சிவம் பரசிவம். பிரதம மந்திரி தான் இந்த ஸ்ரீகண்டர மந்தேஸ்வரர்லாம் சொல்லுவோம் இல்ல, அப்படி ஜனாதிபதி தான் சௌரவன் முதல் குடிமகன். அதனாலே அந்த ஆளு சும்மா தான் இருப்பார். எந்த ஆளு? ஜனாதிபதி சும்மா தான் இருப்பார். ஜனாதிபதி சும்மா தான் இருப்பார். வாய்க்கால வந்து பார்க்க மாட்டாரு, இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பார்க்க மாட்டாரு, ஆஸ்பத்திரியை பார்க்க மாட்டார், ரோட்டை பார்க்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஒன்றும் பண்ணாம சும்மா இருக்கிற ஆளுக்கு தான் பவர் அது. அதனாலே பரமேஸ்வரன் அதான் வாழா இருக்கிறான்னு கூட திருவிளையாட்டு சொல்லு. வாழானா சும்மா இருக்கிறான். எல்லாம் அவனை வேலைக்கு போட்டுட்டு ஏக்கி விட்டு விட்டு இவர் பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவர் பார்வையிலே வேலை நடக்குது, பார்வையிலே வேலை நடக்குது. இந்த தத்துவங்கள் சடப்பொருளாகையினாலே தானே இயங்காது. இதை சிவபெருமான் நேரா வந்து இயக்க மாட்டார். சிவபெருமான் நேரா வந்து இயக்க மாட்டார். இந்த தத்துவங்களுக்கு தெய்வங்களை போட்டு, ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் தெய்வங்கள் அதிகாரிகளை போட்டு, நீ அதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்க, இதை பார்த்து எல்லாக்காக பிரிச்சு விட்டுறாரு. இந்த ஆளுகளை எல்லாம் அவர் பார்த்துக்கிறது, தத்துவங்களை இவங்க பார்க்கறது, தத்துவங்களை இந்த தெய்வங்களை இயக்குகிறார்கள், அந்த தெய்வங்களை சௌரமான இயக்குகிறார். அதற்கு மேல இந்த தத்துவம் மூணு வகையா இருக்குல்லவா? ஒன்று ஆன்ம தத்துவம், இன்னொன்று வித்யா தத்துவம், இன்னொன்று சிவதத்துவம். இந்த மூன்று தத்துவங்களிலே சிவதத்துவம் வித்யா தத்துவத்தை இயக்கிறது, வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்தை இயக்கிறது, மேலதிகாரி கீழே இருக்கிற அதிகாரிகளை இயக்குவது போல. ஆகையினால இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பரமன் முதலான மத்த தெய்வம் தத்துவேஸ்வரர்கள், தத்துவேஸ்வரர்கள் என்று பெயர். அது முதல்ல இந்த பாட்டுல அந்த தெய்வத்தை பத்தி சொல்ல. பூமி முதலான ஐந்து தத்துவங்களுக்கும் ஐந்து பேர் அதிகாரிகள். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள். பாராதினா பூமி முதலாக சொல்லப்படுகின்ற ஐந்து பூதங்களுக்கும், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று ஆகிய ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து தெய்வங்கள். பாராதி ஐந்துக்கும் பண்ணு அதி தெய்வங்கள். பண்ணு அதி தெய்வங்கள்னா அந்த பூமியை இயக்குகின்றவர், நீரை இயக்குகின்றவர், நெருப்பை இயக்குகின்றவர், காற்றை இயக்குகின்றவர், ஆகாயத்தை இயக்குகின்றவர். இப்படியாக ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து பெரிய பெரிய ஆளுகளை போட்டிருக்காரு. அது யாராருன்னு இதுல சொல்றாரு. பாராதி ஐந்துக்கும் பண்ணு அதி தெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவரம். ஆறார் அயனாதி, யார்கிட்ட புத்தகம் இல்லையா? ஆறார் அயனாதி ஐவரம் பார்த்து, ஆறார் அயனாதி ஐவரம். அதனால இந்த ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து பேர் அதிகாரிகள். அதிகாரிகள்னு பேர், தலைவர்னு சொல்றதில்ல, அதிகாரிகள்னு பேர். இப்ப மண்ணுக்கு அதிகாரி யார் என்றால் பிரம்மா. அதே பாராதின்னு சொல்லி, பாராதினா பூமி முதலாக, ஆதினா பூமி முதலாக என்று பொருள். இந்த ஐந்துக்கும் அதி தெய்வங்கள், அதி தெய்வங்கள் அதை இயக்குகின்ற
மண்ணுக்கு அதிதெய்வம் பிரம்மா, நீருக்கு அதிதெய்வம் விஷ்ணு, நெருப்புக்கு அதிதெய்வம் உருத்திரன், காற்றுக்கு அதிதெய்வம் மகேஸ்வரன், ஆகாயத்துக்கு அதிதெய்வம் சதாசிவம். இப்படி ஆறார் அயனாதி ஐவரா. இந்த ஊரெல்லாம் ஊர் அதிகாரி தான், ஊர் அதிகாரி தான். பூமியை இருக்கிறவராருன்னா பிரம்மா, நீரை இயக்குகின்றவர் விஷ்ணு. அதனால தான் தண்ணீர்லயே படுத்திருக்காரு, திருப்பார்கடல படுத்திருக்காரு, தண்ணியில படுத்திருக்காருன்னா அதுவும் ஒரு காரணம் தான், நான் தான் தண்ணிக்கு அதிகாரி அப்படின்னு சொல்றது. இந்த ஐந்து பொருள்களும் கணக்கா இயங்கினாலுடைய பொருள்கள் உற்பத்தி ஆகாது, உயிர்கள் வாழ முடியாது, வாழ முடியாது. மண்ணுல போடுறோம்ப்பா, அப்புறம் நீரை பாய்ச்சறமா, சரி நீரை பாய்ச்சின உடனே அதுக்கு காய்ச்சல் கொடுக்கணும், காய்ச்சல் கொடுக்கணும். அது எது செய்யுது? அதான் நெருப்பு செய்யுது. உஷ்ணம்னு வச்சுக்கோ, நெருப்புன்னு வச்சு செய்யுதா, அதுக்கு மேல அது காற்றும் வேணும். புழுக்கத்திலே கிடந்தா புழுங்கியே விளங்குதா, அதுக்கு மேல இடைவெளி வேணும். இத்தனையும் இருந்தா தான் பயிர் முளைக்கும், நிலைக்கும், விளையும், சாப்பிடலாம். இல்லையா, ஒரு பொருள் முளைப்பதற்கு விளைவதற்கு இந்த அஞ்சு பூதங்களும் அவசியம். நன்றாக தெரியுது அது, நான் நினைச்சு பாக்குறேன். நான் விளைய வச்சேங்கிறேன், நான் விளைய வச்சேங்கிறேன். காத்து இவனுதா, தண்ணீர் இவனுதா, மண்ணு இவனுதா, ஆகாயம் இவனுதா. அதனாலே ஒரு பொருள் தோன்றுவதற்கு நெல் முளைப்பதற்கு நெய் வச்சுக்கோங்களே, எது முக்கியமா? தாயாக இருப்பது எது? நிலம். தந்தையாக இருப்பது, சுற்றத்தாராக இருப்பது மற்ற மூணு. விளங்குதா? ஆகையினால இந்த அஞ்சு இருந்தா தான் பயிர் தோணும், அஞ்சின் மூலமாகத்தான் உயிர் தோணும். பயிர் இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா பயிர், ரெண்டுக்கும் அவ்வளவு பிணைப்பு வச்சிருக்கிறான். விளங்குதா? ரெண்டுக்கும் அவ்வளவு தொடர்பு. பயிர் இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா பயிர் இல்லை. நம்ம இல்லாம கூட பயிர் இருந்துடும், ஆனா அது இல்லாம நம்ம இருக்க முடியாது. விளங்குதா? முதல் அஞ்சு தத்துவங்கள்ல இவ்வளவு இருக்கு, அது இன்னும் நிறைய இருக்கு. அதனால மண் முதல் தத்துவம், இரண்டாவது தத்துவம் நீரு, மூன்றாவது தத்துவம் நெருப்பு, நான்காவது தத்துவம் வாயு, ஐந்தாவது தத்துவம் ஆகாயம். இத வந்து வடமொழியில பிருத்திவு, அப்பு, ஏயு, வாயு, ஆகாயம் சொல்றோம். தமிழ்ல மண், நீர், நெருப்பு, காற்று, வெளி என்று சொல்றோம். இதே வந்துதான் அதுக்கு மேல வர்றத சொல்றாரு. இதுல திருவாசகத்துல பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடையை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றின்னு வருது, அது பின்னாடி வருது சொல்றாரு. அதனாலே இப்படி எல்லா பொருள்களையும் தெய்வங்கள் கலந்துருந்து அந்த பொருள்களை இயக்குது, அந்த பொருள்களை இயக்குதா. இந்த தெய்வங்களை சௌரமான இயக்கிறார், சௌரமங்களை இயக்கிறார். அது அதுல குறிப்பா சொல்றாரு. இதுல எப்படி சொல்றாருன்னா, பாராதி ஐந்துக்கும் பண்ணு அதி தெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம், ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள். தோற்ற முதல் ஐந்தும் ஓரோர் தொழில், அதாவது பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில், விஷ்ணுவுக்கு காத்தல் தொழில், உருத்தரனுக்கு அழித்தல் தொழில்னு, இந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு தொழில் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். இந்த தொழிலே அவங்க எப்படி செய்யறாங்கன்னா, குற்றமில்லாமல் செய்கிறார்களாம். பழுதறவே பண்ணுவர்கள் பார், பழுதுன்னா குற்றம், பழுதுன்னா தப்பு தவறாச்சு. இப்ப நம்ம கிட்ட ஒரு தொழில் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு பெரிய தொழில், பெரிய பதவி இருக்குதுன்னா நம்ம ஒழுங்கா செய்ய மாட்டோம். எப்படி செய்யணும்னா, நல்லதாகவும் செய்வோம், கெட்டதாகவும் செய்வோம், வேண்டியவனு கொண்ணும் வேண்டாதவனு கொண்ணும், அப்படி இப்படிமா என்னென்னமோ நமக்கு தெரிஞ்ச சாமர்த்தியெல்லாம் காட்டிவிடுவோம். ஆமா, என்ன காரணம்? சிற்றறி உடைய இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் முதலான தொழில்கள், அதனால சரிவர நடந்து சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மற்ற இந்த ஐந்து பூதமும் ஒழுங்கா செஞ்சரித்துக் இந்த பூதங்கள் நிலை கலங்கினால் உயிருக்காவது, பூதங்கள் நிலை கலங்கினால் உயிருக்காவது. அது வேண்டிய போது கலக்கி விடுறாரு. சுனாமியை விடுறாரு, பூகம்பத்தை விடுறாரு, பூகம்பத்தை விடுறாரு, சுனாமி விடுறாரு, புயலை விடுகிறாரு, இழுத்து விடுகிறாரு. ரெண்டாவது போது அக்கறை முகுந்து போச்சுன்னா அப்படி விட்டு அடிக்கிறாரு, அவராலையும் தாங்க முடியாது. இப்படியாக இந்த ஐந்து பூதங்களுக்கு அஞ்சு அதிகாரிகளை போட்டு அவர்களை சிவருமான் பார்த்துக்கிட்டு இருப்பதனாலே, அவர்களை காத்துக்கிட்டு இருப்பதனாலே இந்த அஞ்சு பேரும் உளுந்து அவரை செய்யறாங்களாம். பழுதறவி பண்ணுவார்கள், பழுதுனா குற்றம் இல்லாமல் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இது கிடையாது, லஞ்சம் கிடையாது, அதனால கணக்கா செய்யறாங்க. அதற்கு மேல இந்த அஞ்சு பூதங்களுக்கு அஞ்சு தெய்வங்களை சொன்னார, அதற்கு மேல அஞ்சு ஐந்து துளில் அந்த படைத்தலைவர்களாகி அந்த பஞ்சகிருத்தியத்தை பத்தி சொல்றாரு. பஞ்சகிருத்தியம்னா வடமொழி. அது எப்படி சொல்றாருன்னா, படைப்பன் அயன், படைப்பன் அயன், அயன் என்றால் பிரம்மா. அவர் என்ன பண்ணுவாருன்னா படைப்பார். இதுல இன்னொரு ரகசியம் தெரியுதா, இதுல இருந்து எல்லாம் தோன்றுது. பூமிக்கு தெய்வம் ஆறு, அவர் தான் படைக்கிறார். சரியா போச்சா, பூமி தானே படைக்குது, படைத்தலுக்கு அதிகாரி பரமா. சரி, அந்த படைத்த பொருள் வளரணும்னா என்ன வேணும், அந்த அதுக்கு அதிகாரி அவர் தான் மகாவிஷ்ணு. இது படைக்குது, நீர் காத்து படைப்பன் அயன், அழிப்பன் எல்லாம் அந்த தொழிலுக்கு அதிகாரி தான். முழு சுதந்திரம் அவங்களுக்கு கிடையாது, இந்த அஞ்சு பேத்துக்குமே முழு சுதந்திரம் கிடையாது. எல்லாம் உத்தரவுப்படி, மேலெடுத்து உத்தரவுப்படி தான் இவங்க இந்த வேலையை செய்யும். இஷ்டம் போல படைக்க முடியாது, இஷ்டம் போல படைக்க முடியாது, இஷ்டம் போல காக்கவும் முடியாது. அதனாலே வந்து பிரம்மா வந்து நாலு தலையா போனதை அஞ்சா படைச்சுக்கல. தன்னுடைய இஷ்டத்துக்கு படைக்கிறதா இருந்தா இந்நேரம் அஞ்சு படைச்சிருப்பாரு, ஆறு படைச்சிருப்பாரு. நாலு நாலாவே, அஞ்சு நாளா போச்சு, நாலு நாலாவே நான் முகம்தான் இருப்பாரு. ஐமுகம்னு சொல்றது கிடையாது. கண்டியூருக்கு போனா பார்க்கலாம், கண்டியூர்னா கண்டியூருக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், நாலு தலையோட தான் இருப்பார். சரியாக சரியாக அவர் நடந்து கொள்ள அவையினாலே தலையை கிழிப்பார். நல்ல மலரின் மேல் நான்முகன் ஆறு தலை ஒன்றியவர் படைப்பன், படைப்பன் அழிப்பன் பங்கையக்கண் மாயன். பங்கையக்கண்ணா தாமரைக்கண்ணன், பங்கயம்னா தாமரை, தாமரைக்கண்ணன் ஆகிய விஷ்ணு காக்கிறார். இப்போ உணவு வகையெல்லாம் நமக்கு சப்ளம் பண்றது மகாவிஷ்ணு தான், உணவெல்லாம் சப்ளம் பண்றது மகாவிஷ்ணு தான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா சுவாமி மேல விரோதம் வராது. இவங்க அதிகாரம் இவ்வளவுதான், இவரை இயக்குகின்றவர் பரமேஸ்வரன் அவ்வளவுதான். தவிர பயனறிந்து அவள் என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல. பயனறிந்து இவங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும், இவங்களுக்கு இவ்வளவுதான் அதிகாரம் என்று அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மவிஷ்ணுக்கள் நமக்கு அந்நியம் இல்லை என்ற பிரம்மவிஷ்ணுக்கள் சொந்தம் தான் சொல்றாரு. ஆகையினாலே படைப்பன் அயன், அழிப்பன் பங்கைய கண். அதனாலே அவர் என்ன பண்ணுவாரு, படைத்த பொருள்களை அவர் நிலைக்க செய்வார். நிலைத்தற்கேதாவது அவர்களுக்கு வேண்டிய உணவு முதலானவற்றை கொடுத்து நிலைக்க செய்வார், காற்றல் தொழில் செய்வார். பங்கையக்கன் வாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லி இந்த படைத்த பொருள்கள் வளர வேணும் தான், வளர்த்தான வேணும். இப்போ நம்மளே படைக்கும் போது எப்படி இருந்தோம், இப்ப நம்மளை யாரு வளர்த்து விட்டா, அம்மா அப்பா வளர்த்து விட்டா கொஞ்சம் கொஞ்சமா நீளமா. அதத்தான் திருவாசகத்துல வளர்த்தெடுத்த தெய்வளையனார், வளர்த்தெடுத்த பேரித்து அம்மை. ஆக என்ன அழகா சொன்னார், நம்மை வளர்த்தெடுத்த தெய்வம் வாரூரு பூன் உலையால் பங்க என்னை வளர்ப்பவன். நீ சொல்லணும், தானா வளர்ந்துட மாட்டான், அப்பா அம்மா வளர்க்கல, உடம்பு உறுத்தி வளர்ந்துருமா, சில பேர் புட்டையாவே இருக்கிறானே பத்தியா, ஏன் அவனை வளர்க்கல, அவன் அம்மா அப்பா வளர்த்தணும் இல்லை, சில பேர் புட்டையாவே இருக்காப்பா. நேற்று ஒரு அளவு பார்த்தேன், இவ்வளவுதான் இருக்க. ஆகையினாலே வளர்ப்பு யாருன்னா படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கன் மாயன். துடைப்பன் உருத்திரனும் சொல்லி துடைத்தலாவது நிலை தோன்றிய பொருள்கள் வளர வேணுமா, வளர்ந்த பொருள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கப்படாது, இருக்கப்படாது இருக்க முடியாது, அப்படியே இருக்கப்படாது இருக்க முடியாது.
இப்ப நமக்கு 40 வயசுல 30 வயசுல சரீரம் இருக்கிற மாதிரியே 100 வருஷம் 200 வருஷம் வரல இருந்துச்சுன்னா கூட இருக்கலாம்.
இருந்தாலும் ஜலிச்சு போயிருந்தாலும் ஜலிச்சு போது இருக்கிறவங்களும் ஜலிச்சிருவாங்க. அது குறிப்பிட்ட எல்லைக்குத்தான் இதுக்கு பவரே, குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இதுக்கு பவரே. இதை விட அந்த குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா எல்லாம் சீக்கிற. அதனால அந்த துடைக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கான் சங்காரம், அவருக்கு தான் ஒரு திறன் உண்டு. துடைப்பதற்கு ஒரு ஆளை போட்டுக்கான், அந்த ஆளுக்கு பேர் தான் உருத்தரன். உருத்தரன்ங்கிறது பல பேரு, உருத்தரன் பல பேரு. அதே சிவருமான் மகாருத்திரன், மகா சங்கார காரண உருத்தரன். அதற்கு மேல உருத்தர கூட்டங்கள் நிறைய, அதுக்கு மேல அடியாரு உருத்தரர்கள் என்று பலர் இருக்கா. ஆக சங்காரத்துக்காக உருத்தர்கள் தனி, அந்த இலாக்கா தனி. அவர்கள் வந்து வளர்ந்த பொருளை குறிப்பிட்ட காலத்துல ஒடுக்குவோர், ஒடுக்குபவர்கள். சங்காரம் என்றால் ஒடுக்குதல். சங்காரம் என்பது பொருளை ஒடுக்குதல். வடமொழியிலே தமிழ்ல அழித்தல். இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றுமே நமக்கு நன்றாக தெரியுது, நன்றாக தெரியுது. மூணுக்கும் மூன்று தெய்வங்கள், பரமா விஷ்ணு உருத்திரன். நான்காவது பொருள் இருக்குவாரு, என்னது நான்காவது தொழில்? மறைத்தல். மறைத்தல், மறைத்தலுக்கு தெய்வம் மகேஸ்வரன். உடைப்பன் உருத்திரனும் சொல்லி திடப்பறவே என்றும் துரோபிப்பன் ஈசன். துரோபம்னா வடமொழியில, தமிழ்ல வந்து அது மறைத்தல். வடமொழியில துரோபம். இப்ப திரை போட்டாச்சான்னு கேக்குற, திரை போட்டா சாமி மறைக்குது இல்லவா, அதான் திரைன்னு சொல்றோம். துரோபவம் வடமொழி. அந்த மறைத்தல் தொழில் வந்து உயிர்கள் சென்ற ஜென்மங்களை, வருகின்ற ஜென்மங்களை, சென்ற ஜென்மம் எங்க இருந்தது, எப்படி வாழ்ந்தது, எப்படி இருந்தது என்றதெல்லாம் தெரியாதபடியும், நாளைக்கு என்ன வரும் என்பது தெரியாதபடியும் தெரியாதபடியும், அதற்கு மேலே வந்து கடவுளை பற்றி உலகியில் சுற்றுகின்றவர்களும் கடவுளை தெரியாதபடியும், கடவுளை தெரியாதபடியும். இப்ப இன்னும் எத்தனை எத்தனையோ இருக்குது மறைத்த தொழில். இத்தனையும் இருந்தாத்தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான், இத்தனை இருந்தாத்தான் உலகத்துல வாழ்ந்து. மறைத்தலில வந்து உங்களுக்கு வந்து பல சகாயங்கள் இருக்கு, மறைத்தல் தொழில பல சகாயங்கள் இருக்கு. அது எப்படி சகாயம்னு கேட்டா, வினைகள் பக்குவமாக வேணுமானால் இவன் உலகில சுத்த வேணும், உலகியில சுத்த வேணும். உலகியில சுத்தும் போது கடவுளை மறைச்சிருக்குது. எது மறைத்திருக்குது? துரோதமெல்லாம் கடவுளை மறைத்திருக்கு. மறைக்கலைன்னா கடவுள்கிட்ட நேரா போடுவான். இப்ப நமக்கு அந்த மறைப்ப கொஞ்சம் விலக்கி இருக்கிற நமக்கெல்லாம். இப்ப நம்ம யாருகிட்ட போய்கிட்டு இருக்கோம்? சாமி கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அந்த திரையை எடுத்து விட்டு வாப்பான்னு அழைச்சிக்கிட்டு இருக்காரு. சாமி கிட்ட போய் போய்கிட்டு இருக்கிற, போய்கிட்டு இருக்கிற பக்கமா போயிட்டு பல பேருக்கு அந்த திரையை விளக்கல, சாமி இருக்கிறத காட்டல, அவன் அங்க விளங்குதா. இந்த மறைத்தலினாலேயே உலகத்துல சுத்துறான், உலகத்துல சுத்துறதுனால வினைகள் அனுபவிக்கிறான், அனுபவிப்பதுனால வினைகள் பக்குவத்துக்கு வரும், உயிர் பக்குவத்துக்கு விளங்குதா. மறைத்தல் அதுக்கு அதிகாரி மகேஸ்வரன். எல்லாமே இங்கே கீழே இருக்கிற அதிகாரிகள் தான். இங்கே கீழே இருக்கிற அதிகாரி அமக்களே இல்லை, சிவருமான் கீழே இருக்கிற அதிகாரிகள். துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பறவை என்றும் துருவோகிப்பர். துருவோகம்னா தான் வந்து மறைத்தல். துருவோகிப்பர் ஈசன் சதாசிவர் அன்றே அணுக்கிறார். சதாசிவர் இருக்கிறாரே அருளர். சதாசிவங்கிற சொல்லே ரொம்ப அழகான சொல். சதான்னா எப்போதும், சிவம்னா எப்போதும் மங்களமாக இருக்கு.
சதாசிவம்
சதா எப்போதும், சிவம் மங்களம் எப்போதும் மங்களமாக இருக்கு. அது எப்போதும் அது மங்களமாக இருக்கிறது என்றால் மற்றவைகள் எப்போதும் மங்களமாக இருக்காது.
அது எப்போதும் மங்களமாக இருக்கிறது என்று சொன்னால் மற்றவைகள் எப்போதும் மங்களமாக இருக்காது, மங்களமாகவும் இருக்க அமங்கலமாகவும்.
அதனாலே சிவம் மங்களம் சதா எப்போதும், சதா சிவம். அது எப்போதும் மங்களமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அது முக்தியை கொடுக்கும். அழிவில்லாத பேரின்பத்தை கொடுப்பது யாரு? சதாசிவம். அன்றே அனுக்கிரகராசி சிருஷ்டி திதி சம்காரம் த்ரோபவம் அனுக்கிரகம்
மட்டமொழி
சிருஷ்டி திதி சம்காரம் த்ரோபவம் அனுக்கிரகம் அன்றே அனுக்கிரகரம். அனுக்கிரகம்னா எப்போதும் அவர் அனுக்கிரகத்தான் பண்ணிட்டு இருப்பார். சதாசிவம் எப்போதும் அனுக்கிரகத்தான் பண்ணுவார். அந்த முச்சிக்கு போறவள் இந்த நாலு ஆளுகளையும் தாண்டி அங்க சதாசிவத்தை போகும். பரமாவை தாண்டி, விஷ்ணுவை தாண்டி, உருத்திரனை தாண்டி, சதாசிவத்தை தாண்டி, மகேஸ்வரனை தாண்டி அப்புறம் சதாசிவத்தை போகும். அதுதான் பெரிய சிரமம். நாலாளும் சாதாரணமான ஆளுங்க. இந்த நாலு பேர்த்தையும் கடந்து போனா சாதாரணமான விஷயம். அதனாலதான் இந்த நிர்வாண தேக்கியில வந்து இந்த அந்தியேஷ்டி பண்ணுகிற காலத்துல அந்த வசனத்துல ஒரு ஓ பிரமாவே, இந்த ஆன்மாவுக்கு உன்னுடைய புவனத்திலே உன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இந்த ஆன்மா பிறக்கும்படியாக ஏதாவது பாக்கி இருந்தால், வினைகள் இருந்தால் அவைகளையெல்லாம் உடனே நிவர்த்தி செய்து இந்த ஆன்மாவுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாயாக. உன்னால இந்த ஆன்மாவுக்கு கெடுதல் இருக்கப்படாது. அதனால இது பரமேஸ்வருடைய நிவர்த்திகளை பிரதிஷ்டாகலை அப்படிங்கும் போது தத்துவ சுத்தி பண்ணும் போது தத்துவ சுத்தின்னு சொல்றது நிர்வாண திசையில தத்துவ சுத்தின்னு சொல்றது. பரமாவே, இந்த ஆன்மாவுக்கு உண்டான வினைகளை தீர்த்து உடனே அனுப்புவாயா அப்படின்னு சொல்லி பரமாவுக்கு ஆகுதி பூசை. அடுத்தாற் போல விஷ்ணு அழைத்து, மகாவிஷ்ணுவே இந்த அண்ணாவுக்கு உன்னுடைய அதிகாரத்துக்குள்ள ஏதாவது வரைகள் இருந்தால், அதை அனுபவிக்கும்படியான பாக்கி இருந்தால், அது உடனே அதை தீர்த்து விட்டு இந்த ஆன்மாவை சுத்தமாக அனுப்புவாயாக. இது பரமேஸ்வருடைய ஆணை. அப்படி நிர்வாண தீட்சையிலையும் வரும், அந்தியேஷ்டியிலையும் வரும். இப்படி அந்த இடத்துக்கு போகும்போதுதான் இந்த நாலு ஆளுகளையும் கடந்து அங்க போறோம். அதுக்கு தான் அந்த நிர்வாண தீட்சை அவ்வளவு உசந்தது. நிர்வாண தீட்சை அந்த மாதிரி பண்ணான்னு, அந்த தீட்சைனா நிர்வாண தீட்சை அப்படிம்பா குருநாதர், தீட்சைனா நிர்வாண தீட்சை தான். இந்த தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் உபச்சாரத்தை பண்ணி தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் மேலாயிருக்கிற தத்துவாதீதனாயிருக்கிற பரமேஸ்வருடைய ஆணையினாலதான் இவங்க அடங்குவாங்களே தவிர மற்றபடி நம்ம கிட்ட இவங்க சொல்ல முடியாது. சட்டம் இயாது அப்படின்றான். எது பெருமா கிட்ட கேட்டோம்னு வச்சுக்க, விஷ்ணு சட்டம் இயம் இல்லது நான் ஒண்ணு பண்ண முடியாது விளங்குத. ஆகையினாலே படைப்பன் அயரடிப்பன் பங்கையக்கன் ஆயரன் துடைப்பன் உருத்தரனும் சொல்லி, துடைத்தல்னா சங்காரம், துடைப்பன் உருத்தரன் சொல்லும். திடப்பறவை எந்தும் துரோகிப்பர் ஈஸ்வரதாசுவர் அன்று அனுக்கிறகரா. இந்த அஞ்சு தொழிலுக்கும் அஞ்சு அதிகாரிகள். இதுல இந்த இதுல இன்னொன்னு பரமா வெண்மை, பரமா வெண்மை, விஷ்ணு பச்சை, உருத்தரம் சிவப்பு, மகேஸ்வரம் கருப்பு, சதாசிவம் மஞ்சள். இது இதுல கூட சொல்லலை, நானா ஒரு ஆகமம் தயார் பண்ணேன். பரமா வெண்மை, விஷ்ணு பச்சை, உருத்தரம் சிவப்பு, மகேஸ்வரம் கருப்பு, சதாசிவம் அனுக்கிற மஞ்சள். திருவிழாவில் கடைசியில என்ன மஞ்சள் நிறம், அதான் அனுக்கிரகத்தை கொடுக்கும். அதைத்தான் அதான் அனுக்கிரகம். நடுவில் கருப்பு மை உருதுவாரு, அதான் மறைத்தல். அதே மாதிரி உனக்கு இந்த பூமியில தோன்றுகிற பொருள் முதல்ல வெண்மையாக தோன்றும். நெல் முளை எப்படி இருக்குது? வெண்மையாக எது முளைச்சாலும் அதிகபட்சம் வெண்மையா, அந்த வித்த பிளந்து ஒன்று வரும்போது வெண்மையா தெரியும். அப்புறம் ரெண்டு நாள் நாலு கழிச்சு பார்த்து அந்த பச்சை விஷ்ணு வந்துடுவார் காக்கிறது பச்சை. அடுத்தாப்புல சிவந்து பஞ்சவர்மேஸ்வரர். ஆக இப்படி இந்த தொழில் உருவாயா முடிஞ்சுதா? இப்ப இந்த தொழிலுக்கெல்லாம் ஆறு அதிகாரி, இந்த இந்த படைத்தலுக்கு அருதியாரி பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு உருத்திரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அனுக்கிரகத்துக்கு இந்த அஞ்சுலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் தான். இவர் செய்யறது அவர் செய்ய முடியாது, அவர் செய்யறது இந்த அஞ்சு தொழிலையும் செய்வார் சிவபெருமான ஒருத்தன். அஞ்சு அவங்க சேர்ந்து செய்யறது இல்லை, அவங்களுக்கு உள்ள இருந்து செய்யறார் அவங்களுக்கு உள்ள. அதனாலதான் அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எழுதுருவாய் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் உற்பாகம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலல், போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம நேடுகள், போற்றிமால் நான்மோனும் காணாத முண்டரி அதான் மறைத்தல், போற்றிமால் நான்மோனும் காணாத முண்டரியும் போற்றியாம் உய்யவா கொண்டருளும் பொன்மல். அஞ்சு தொழிலே அப்படி அழகா சொன்னார், அழகா சொன்னார் திருவம்பாவில கடைசி திருவடியே இந்த ஐந்து தொழிலையும் செய்தார். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிரா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர் கே சரணன். அதனாலே அஞ்சு தொழிலுக்கு அதிகாரி சோர்வார், இவங்க ஒவ்வொரு தொழிலுக்கு அதிகாரி, இந்த அஞ்சையும் அவரே செய்வார். அதனாலதான் படைக்கிறவனை குட்டி சிறையில போட்டுட்டு படைச்சார். யாரு அந்த குடும்பத்துக்கு இந்த அஞ்சு தொழில் நல்லா தெரியும். அந்த குடும்பத்துக்கு அது குடும்ப தொழில், பரம்பரை தொழில், குடும்ப தொழில், குடும்ப தொழில், பரம்பரையே இல்லையே, பரம்பரையோட இல்லையே, இல்ல இல்ல குடும்ப தொழில், அது குடும்ப தொழில், குலத்தொழில், குடும்ப தொழில். விநாயகர் எடுத்துக்கிறியா, அவர் அஞ்சு தொழில் செய்வார். எப்படி செய்வாருன்னா எழுத்தாணியில படைக்கிறார், இந்த கையில வச்சிருக்கிற மோதகம் இருக்குதுவாரு அதுல காக்கிறாரு, அங்குசத்துல அழிக்கிறார், பாசத்துல மறைக்கிறார், இது இது பாசத்துல மறைக்கிறாரா அங்குசத்தால அழிக்கிறார், இது இது துதிக்கையினால அருள்றார், எழுத்தாணியால படைக்கிறாரு, மோதகத்தால காக்கிறாரு, அங்கு இந்த அங்குசம் இருக்குதுவாரு அதுல அழிக்கிறாரு, இந்த பாசத்துல மறைக்கிறாரு, துதிக்கை இந்த கரை இருக்குதுவாரு தீர்த்த துதிக்கை ரத்ன கலசம் வச்சிருக்காரு அதுல அனுக்கிறார், அருள்நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டார் அவரு. அப்படித்தான் செய்யறார். ஆகையினாலே இப்படி அஞ்சு தொழிலும் அஞ்சு அதிகாரிகள் எல்லாருக்கும் அதிகாரி சௌருமான். சரி, அதற்கு மேல இந்த மண்ணை பத்தி இந்த பூதங்களுடைய தன்மைகளை பத்தி சொல்றார். பூதங்களுடைய தன்மைகள், அது தன்மை எப்படின்னா கடினம், பதம் குளிர்ந்த பதம், அப்புறம் ஒன்றுவித்தல், அப்புறம் சலித்து திரட்டுதல், அப்புறம் நிரந்தரமாய் நிறுத்தல். இந்த அஞ்சு பூதத்துக்கு அஞ்சு தொழில். மண் கடினமாய் தரிக்கும், மண் கடினமாய் தரிக்கும்னா திண்மையுடையதாகும், திண்மை எல்லாம் அது எது தாங்கிட்டு இருந்தது எல்லாம் மண் தன்மை. அப்படி தடி கடினமாக அதுக்கு அந்த கடினத்தன்மை அந்த மண்ணுக்கு தரவில்லை, ஆனால் இத்தனை பொருளை இத்தனை உயிர்களையும் தாங்கிட்டு இருக்காரு, இத்தனை உயிர்களையும் தாங்கிட்டு இருக்காரு. அருக்கனை சோதி அமைத்தோர்ந்திருத்தது மதியில் தன்மை வைத்தோர்ந்திருந்ததில் தீயில் வெம்மை செய்தோம் புயதில் வானிற்கலப்பு வைத்தோர் மேதகு காலின் ஊக்கம் கண்டோனர்கள் நீரில் நின்றவை நிகழ்ந்து ஒழிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றது. மண்ணில் திண்மை வைத்தோன் என்று இணைப்பல கூடி இணைப்பல கூட அனைத்து அனைத்து அப்பை அடைத்தோம். இதெல்லாம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு பொருளையும் வச்சானா, நெருப்புல சூட்ட வச்சானா, தண்ணீர்ல குளிர்ச்சியை வச்சானா, மண்ணில திண்மையை வச்சானா, புரியுதா என்னது இது திருவண்ட பகுதி. அதனாலே மண்ணில் திண்மை வைத்தோம் இல்ல சொல்றாரு கணேஷ், மண்ணில் திண்மை மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமா, வாரின்னா கடலுக்கு பெயர், அது அது தன்மையினாலே நீருக்கு அது என்ன பண்ணும்னா குளிர்ச்சியாக இருப்பது, பதப்படுத்து. எந்த பொருளையும் பதப்படுத்து. மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமா. உன் கணல் சுட்டு ஒன்று இருக்கும். எந்த பொருளை போட்டாலும் நெருப்பண்ண ஒண்ணு சுட்டு ஒன்று ஒன்றாகிவிடும். எல்லாம் கடைசியில என்ன ஆகுது? என்ன விறக போட்டாலும் என்ன பொருளை போட்டாலும் கடைசி என்ன ஆகுது? ஒரே உருளாகுது. என்ன பொருள்? கணல். பொன்கண்ணா பிரகாசம் புரிந்திய கணல் நெருப்பு சுட்டு ஒன்று ஓவாமல். வன்கால் பறந்து சலித்து தரட்டும். வன்கால் பறந்து சலித்து தரட்டும். வன்கால்னா வலிமை புரிந்திய இந்த காற்று இருக்குது பாரு, வளம் புரிந்திய காற்று. அது என்ன பண்ணும்னா திரட்டும், சலித்து திரட்டும். சலித்து திரட்டுங்கிறதுல என்ன புரியுதா? சலித்து திரட்டு புரியுதா? காத்துல தானே சலிக்கிறீங்க, பதறு வேற நிற்கிறாரு. இப்ப இதுல என்ன என்ன செல்லடையில கொண்டு சலிக்கிறோம் இல்ல, அதே காத்து சலிக்கிறோம். சலித்து திரட்டும். எதை எதனோட சேர்க்கணும் அதை அதனோட சேர்த்து திரட்டும். மென்மையான பொருளை ஒரு பக்கம், வன்மையான பொருளை பக்கம் சலித்து சலித்து திரட்டும். பார்க்கிற ஆகாயம் நிரந்தரமாக இருக்கும். ஆகாயம் தன் நிலைமையில மாறாமல் நிரந்தரமா அப்படியே இருக்கும். அது அப்படி இல்லைன்னு வச்சுக்க, ஆகாயத்தை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகாயம் வெளியே இருக்கு, வெட்ட வெளியே ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படின்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கும். இந்த நான்கு பூதங்களுக்கும் இடம் கொடுத்துருக்கும். நான்கு பூதங்களுக்கும் ஆகாயம் இடம் கொடுத்துருக்கும். ஆகாயம் தான் எல்லா பூதங்களையும் தாங்கிட்டு இருக்கு. இப்ப காத்து எதுல அடிக்குது? நெருப்பு ஆகாயத்துல தான். தண்ணீர் ஆகாயம். எல்லா பூதங்களும் ஆகாயத்துல தான் விளங்குதா? அதனாலதான் இந்த பஞ்சபூத தலங்களிலே சிதம்பரம் விஷயம். பஞ்சபூத தலங்களிலே சிதம்பரம் உயர்ந்தது என்னவென்றால் சிதம்பரம் ஆகாயம். எல்லா பூதங்களையும் தாங்கிக் கொண்டிருப்பது, இடம் கொடுத்து கொண்டிருப்பது ஆகாயம். வெட்டபடி வெளி இல்லைன்னா நீங்க வெளியே போவ. அதனாலே ஆகாயம் ஐந்து பூதங்களிலும் சிறப்புடையது. பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனாலே அந்த ஆகாய பூதமாயிருக்கிற அந்த விழி எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்து, எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்து இந்த பூதங்களை மூலமா நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கோம். அதனாலதான் அந்த தூக்கி எதிர்வடி எழுத இருக்குது ஆகாசத்துல தான். தூக்கி எதிர்வடி ஆகாசத்துல தான் ஆடுறார். அவர் ஆடுறது ஆகாய. இந்த ஆகாசத்துல தான் மண் இருக்குது, தண்ணி இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குதா? அதனாலதான் எல்லா தெய்வத்தினுடைய கோயிலுடைய சக்திகளும் சிதம்பரத்தில் போய் ஒன்றுகிறது. சிதம்பரத்தில் போய் சேருகிறது என்றால் எல்லாத்தான் ஆகாயத்தில் ஒடுங்குகிறது. எல்லா ஆகாயத்திலும் சிதம்பரத்தில் எல்லா கோயிலுடைய கலைகளும் போய் சிதம்பரத்தில் ஒடுங்குது என்று சொன்னால் அதுதான். மண் கடினமாய் தெரிக்கும், வாதி குளிர்ந்தே பதமா, உண்கணல் சுட்டு ஒன்றுவுக்கும் ஓவாமல். வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாய நிரந்தரமாய் நிற்கும். நிறைவு இதுல இந்த இந்த அஞ்சு பூதங்களிலே இந்த மூன்று கண்ணுக்கு தெரியும், ரெண்டு கண்ணுக்கு தெரியாது. மண்ணு கண்ணுக்கு தெரியுது, தண்ணீர் கண்ணுக்கு தெரியுது, நெருப்பு கண்ணுக்கு தெரியுது, காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது. ஆகா காற்று எதனால அறியலாம் என்றால் பரிசத்தினால அறியலாம். நல்ல காற்று அடிக்கிறியா? ஏன்னா காற்று தெரியுதான்னு கேட்டா தெரியாது. இப்ப இந்த 36ல இந்த நாலு பூதம் தான், மூணு பூதம் தான் தெரியுது கண்ணுக்கு, மூணு தத்துவம் தான் தெரியுது. விளங்குதா? இன்னும் இதுக்கு மேல 33 தத்துவம். இந்த மூணு தான் தெரியுது, அதுக்கு மேல இருக்கிறது உனக்கு தெரியலே இல்ல. இந்த 36 தத்துவம் கடந்து இருக்கிற கடவுள் எப்படி தெரியும்?
தெரியாம
தெரியாம. சரி, இதுக்கு மேல நீ காத்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கண்ணுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது போல தெரியாம இருப்பதால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதனாலே அறியலாம்? கருத்தால அறிவது வேறு, கருவியினால அறிவது வேறு. கண்ணால அறிவது வேறு, கருத்தால அறிவது வேறு. கண்ணால அறிகின்ற பொருள கண்ணால அறியலாம், மூக்கால அறிகின்ற பொருள மூக்கினால அறியலாம், செவியால் அறிகின்ற பொருள செவியால் அறிகிறத மூக்கினால் அறிய முடியாது. கொஞ்சம் தேன் அது எதுல ஊத்தினா இனிக்கும்? நாவில ஊத்தனா இன்னைக்கு கொஞ்சம் காதுல விட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனாலே எந்த பொருளை எந்த கருவியினாலே எந்த பொறிகளால உணர முடியுமோ அதனால, அது போல கடவுளை இந்த பொறிகளாலே உணர முடியும். அதத்தான் திருவாசகம் திருண்ட பகுதியிலே கண்முதற் புலனால் காட்சியும் இல்லை ஒன்றார். கண்முதற் புலனால் காட்சியும் விண்முதற் பூதம் வெளிப்பட வகுப்போம். திருவண்ட பூதம் விண்முதற் விண்முதற் பூதம் ஆகாய முதலா. இந்த பூதங்கள் எப்படி தோன்று தெரியுமா? ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து மண் தோன்றுதான் முதல்ல படைப்பு. உடுங்கிறது மண்ணு தண்ணீர்ல உடுங்க, தண்ணீர் நெருப்புல உடுங்க, நெருப்பு காற்றில் உடுங்க, காற்று ஆகாயத்தில் தோன்றும் போது ஆகாயத்திலிருந்து காற்று தோன்ற, காற்றிலிருந்து நெருப்பு உண்டாக, நெருப்பிலிருந்து நீர் உண்டாக, நீரிலிருந்து மண் உண்டாக, இப்படி தோன்றும். உடுங்கும் போது மண் தண்ணீரில் உடுங்க, தண்ணீர் நெருப்புல உடுங்க, நெருப்பு வந்து காற்றிலே உடுங்க, காற்று ஆகாயத்தில். அதனாலதான் ஆகாயத்துக்கு சிறப்பு அதிகம். எது தெரியாம இருக்குதோ அதுக்கு தான் சிறப்பு அதிகம். இப்ப உயிர் தெரியுதா தெரியலையா? தெரியல. அது சிறப்பா சிறப்பு இல்லையா? அதே போலதான் கடவுள். இவ்வளவு உண்மைகளை இந்த அளவுக்கு வந்தால் அல்லவா உனக்கு கடவுள் நம்பிக்கையும் கடவுளுடைய தன்மையும் சிறப்பு. பாவிகளா சொல்லிட்டு ஆகையினாலே இப்படி பா மண் கடினமாய்த்தறிக்கும் வாரி குளிர்ந்தே பதமா உங்கடல் சுட்டு ஒன்று வைக்கும் ஓவாமல் பறந்து செழித்து திரட்டும் பார்க்கலாகாய நிரந்தரமாய் நிற்கு நிறைந்து என்பது இந்த பாட்டு பத்தாவது பாட்டு. இந்த பத்தாவது பாட்டுல என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, புலன்கள் சொல்லுறார். பூதம் வேறு, புலன்கள் வேறு, புரிகள் வேறு. பூதம் வேறு, புலன்கள் வேறு, புரிகள் வேறு. இப்ப இதுல வந்து புலன்களை பத்தி சொல்லுகிறாரு. இப்படி எப்படி சொல்றாருன்னா, ஐம்புலன்கள் புலன் ஐந்தும் புரிகளைங்கன்னு வரும். ஏன்னா அந்த புலன்கள் எப்படின்னா, ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம். ஓசை சப்தம் பரிச ரூப ரஷ கந்தம்னு படமொழியில் சொல்றோம். சப்தம் பரிசம் ரூபம் ரஜம் கந்தம்னு படமொழியில் சொல்றோம். அது ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ரெண்டையும் கலந்து சொல்றாரு. இவங்களுக்கு நம்ம ஆசிரியர்களுக்கெல்லாம் வடமொழி தென்மொழி ரெண்டும் கலந்துதான் பல சொல்லுவாங்களே தவிர தனி தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. இப்ப திருவாசல எத்தனை வடமொழி இருக்கு? உள்ளபடி மாபூதம் போதினம். மாபூதம்னா தூல பூதமா இருக்கிற பெரிய பூதங்கள் உனக்கு நன்றாக கண்ணுக்கு தெரியற பூதத்தை முதல்ல சொல்லிட்டப்பா. சொல்லிட்டனா உள்ளபடி அசுவாகமத்துல சொன்னபடி உனக்கு மாபூதம் ஆசிரியர் மான உனக்கு சொல்றார். உள்ளபடி மாபூதம் போதினம் உன்றனக்கு கள்ள மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு. கள்ள மிகும் ஐம்புலனும் கட்டுரை புலனை சொல்லும் போது அதுக்கு ஒரு நல்ல பட்டம் கொடுத்து சொல்றாங்க. நல்ல பட்டம் எதுக்கு? புலன் கெடுக்கும். அதைத்தான் திருமூலர் என்ன பண்ணாரு, கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு. கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு என்றார். அதனால இந்த புலன்கள் ஐந்தும் நமக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ செய்யுது, அதே சமயத்துல தீமையா ரெண்டு குணமும் உண்டு. ஞானிகளுக்கு நல்லதாக இருக்கு, அஞ்ஞானிக்கு தீயதாக இருக்கு. அதனாலதான் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் கற்பகரகம் ஊனுடம்பு ஆலயம் வேகமே சிவாலயம். நேற்று கூட வந்து படிச்சேன் தேவாரம் வேதசாரமா. தேகம் சிவாலயம், உள்ளம் பெருங்கோயில், உள்ளம் உடம்பு அலையம், உடம்பே அலையம் சிவாலயம், தேகத்தை சிவாலயமா. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஈசான மூர்த்தி ஆயிரமா, தத்துவசோத்திராயமா, அகோர ஹிருதயாயனமகா, வாமதேவ்யாயனமகா, சத்யோசாத மூர்த்தியே நமகா, வித்யாதேகாயனமகா, நேத்ரோபியனமகா, சிவாயனமகா, ஹிருதயாயனமகா, சிவாயனமகா, ஹிருதயாயனமகா, சரசேனமக, சிசாயனமகா, கவசாயனமக, கவசாயனமக, அஸ்திராயனமா, 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 கவசாயனமா, சிவாயோசு. இப்ப சகலீகரணம் பண்ணிட்டேன் இதுல. இது அங்கனையாஸ், அங்கனையாஸ் என்ன பண்ற, அத்தனையும் மந்திரமாக மந்திரமாக என்ன படம் புரியுதா, தேகத்தை வேதத்திலே சிவ மந்திரங்களை பதிய வச்சு, அதனால இந்த அங்கநியாசம் கரணிசாயம் தெரியாத பூஷம் பண்ணக்கூடாது. பால ஊத்தலாமா? உபதேசம் எப்பப்பா அத்துவ சுத்தி எல்லாம் பண்ணி யாக கிரிய எல்லாம் பண்ணி கடைசியா தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி அப்புறம் தான் உபதேசம் தெரியுமா? அது உபதேசம் காதுல பண்றாங்கல்லப்பா. பூஜையை பண்ணி கும்பத்துல சுவாமி எழுந்துள்ள பண்ணி குண்டத்துல எழுந்துள்ள பண்ணி இங்கெல்லாம் பூஜையை பண்ணி அது தீர்த்தங்களை வச்சு அந்த தீர்த்தங்களை சிவதீர்த்தமாக பாவித்து அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அந்த தீர்த்தத்தினாலே உனக்கு அபிஷேகத்தை பண்ணி அதன் பிறகுதான் உனக்கு உபதேசம். முதல செய்கிற சடங்குகள்ல ஆன்ம சுத்தி, இப்ப இந்த தீர்த்தத்தினால தேக சுத்தி, இப்படி எல்லாம் பண்ணி அப்புறம்தான் மந்திரத்து உபதேசம். இதுல காப்பியை ஊத்தணும்னா என்ன ஊத்துறது? அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பால் தினந்தோறும் சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மந்திர சுத்தி பண்றோம், மந்திரத்தால சுத்தி பண்றோம், தண்ணீராலையும் சுத்தி பண்றோம், மந்திரத்தினாலையும் சுத்தி பண்றோம், சாமி உள்ளத்தில் இருந்தால் பண்ணி உள்ளத்தையும் சுத்தி பண்றோம். இந்த உண்மைகள் இந்த வேற நமக்கும் கிடையாது, நமக்கு தான் கிடைச்சு. இந்த உண்மையை தெரிஞ்சதுன்னா ஆகா யாவருக்கும் மேலானோம் சித்தியா சொல்றது, யாவருக்கும் மேலானோம் என்று இருமாப்பு. நம்ம சாதாரண மனிதன் அல்ல, சிவபெருமானுடைய புத்திரன் ஆகிவிட்டோம். திங்கனுடையார் அடியாருக்கு அடியவன் ஆகிவிட்டோம். யாவருக்கு மேலானோ என்று இருமாப்பீதி திங்கன்முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவது சிவஞான செய்தியுடன் என்பது சித்தியா. அதனாலே உள்ளம்பெரும் கோயில் ஊண்டம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், பள்ளல் புராணாகிய சிவருமானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார் தெளிந்தார் தெள்ள தெளிந்த கூட்டுப்பா நல்லா கூட்டு. அது அது மாதிரி பாத்திரத்தை கழுவு நன்றாக பாத்திரத்துக்கு அப்படி சொல்ற மாதிரியே அது போல தெளிதல் தெள்ள தெளிவு நன்றாக தெளிவு நன்றாக. அப்படி தெளிந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் பரமஞானிகள். அவருடைய சிவன் சிவசுந்தரன் சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததும் திருமூலர் சிவன் வேறு சிவன் வேறு சிவன் வேறு அதை எப்படி சொல்றாரு திருமூலர் சிவன் என்ன சிவன் என்ன வேறில்லை ஒரே பக்கத்தில் தான் இருக்கிறார் சிவன் என்ன சிவன் வேறில்லை சிவனார் பின்னால இருக்கிற அஞ்சவன் அதனால தெரியல ஞானி எடுக்கு முன்னால இருக்கிறான் நமக்கு சொல்றாரு இப்ப இந்த உண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நூலு இப்ப மாணிக்கவாசகருக்கு எங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா? மாணிக்கவாசகருக்கு பின்னாலேயே செல்வமி பால் நினைந்து ஞானம் பெற்று விட்டா முன்னாடி வந்தாராம். அவனையும் கூட்டிட்டு அலையறானா? அதெல்லாம் ஒரு ஆசிரியர்களா சரி இருக்கட்டும். அதனாலே வந்து தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் ஜோதி, தெள்ள தெளிந்தார்க்கு பரமஞானிகளுக்கு சீவன் என்கின்ற தற்போதம் இழந்து சிவ சீவன் என்கின்ற தன்னையே மறந்து சிவமாக ஆகிவிடுகிறதுனால சீவனே சிவலிங்கம் ஆகிவிடு. தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவன், கள்ள புலனைந்த ஞானிகளுக்கு காளா மணிவிளக்கு. நமக்கு இருட்டா இருக்குது அஞ்சும், அவர்களுக்கு ஒளியாகுது. இந்த புலங்கள் அஞ்சும் நமக்கு என்ன செய்யுது? கெடுதல் பண்ணுது. கெடுதல் பண்றது உங்களுக்கு புரியுதா? இதை பார்க்க கூடாத பார்த்தோம்னு வச்சுக்க கெடுதல், சாப்பிடக்கூடாத சாப்பிட்டோம்னு வச்சுக்க கெடுதல், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் ஓரளவு நம்மளால் முடிஞ்ச வரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஞானிகள் அப்படி இல்லை, புலன்கள் சொன்னபடி கேட்க மாட்டாரு. அவங்க சொன்னபடி புலன்கள் சொன்னபடி நம்ம கேட்கறோம். இன்னைக்கு சேராதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க நல்ல பலகாரங்க ஒன்னும் பின்னையில சுட்டதுங்க அருமையா கொஞ்சம் தின்னு சரி தின்னுதான் பாக்கலாம். புரியுதா? சேராதுன்னு தெரியும், தெரிஞ்சு சாப்பிடுறேன். அது போல புலன்கள் வந்து அஞ்ஞானிகளை அடக்குது, விஞ்ஞானிகள் புலன்களை அடக்குகிறார். புலன்களை அதனாலதான் அது கள்ளமிகு ஐம்புலன்னார். திருட்டுத்தனமா இருக்கிற ஐந்து புலன் மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலனைந்தின் வழி அடைப்போம். அழகா சொன்னார் யாரு? திருவாசகம். மாறி நின்று எனக்கு மாறுபட்டு நின்று, நான் என் கருத்துக்கு மாறுபட்டு நின்று என்ன மயக்குகின்ற வஞ்சப்புலம் விலங்கு மனத்தால் உவலா உனக்கு அது அரம்பாவைன்னு அருங்கை ஏற்றால் கட்டி பிறந்தோர் போர்த்தங்கும் முழுவதுக்கும் மூடி மலஞ்சோர் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்யனார். தெளிவா சொன்னார் சோழம், மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் உமலா உனக்கு உண்டார். அதனால கள்ளமுகம் இம்புலன்னார். அதுதான் ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம். அதனால செவியினாலே ஓசையை அறிகிறோம். அதே போல பரிசத்தை எதனால உடம்பால் அறிகிறோம். உடம்பு பரிசத்தை அறியும், செவி ஓசையை அறியும், அதற்கு மேல கண் உருவத்தை அறியும், கண் உருவத்தை அறியும், சுவைய நாவு அறியும், சுவைய நாவு அறியும், அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நாற்றத்தை மூக்கு அறியும், நாற்றத்தை மூக்கு அறியும். அது உள்ளபடியும் ஆபூதம் உரைக்க கேள் உண்டனுக்கு வள்ளல் அருளால் என்று உள்ளபடியும் ஆபூதம் ஓதினோம் உண்டனுக்கு கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைக்கு மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசைதரும் ஐம்புலனே. இந்த வாராதி இந்துக்கும் பண்ணதையும் சொன்னார் பாரு, படைத்தல் சொல்லி சொன்னார் அல்லவா. இப்போ அவருக்கு படைத்தல் தான் தெரியும், காத்தல் தெரியாது. அப்புறம் அவருக்கு முத்தி கொடுக்கும். விஷ்ணுவுக்கு காத்தல் தான் தெரியும், முத்திய கொடுக்க தெரியாது. இதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு தொழில முத்தியார் கொடுக்குற சதாசிவர். அது நம்ம திருவாதமுடி புராணத்தில் இந்த நடராஜ பெருமான் இருக்கார் வார் வெற்றி கொடியை கட்டி இருக்கிறார். இந்த திருவடியில தூக்கியதில் உள்ள ஒரு வீரக்கடலை கட்டியிருக்கிறார். தூக்கிய திருவடியில வீரக்கடல், ஊன்றிய திருவடியில, ஊன்றிய திருவடியில வீரக்கடல், ஊன்றிய திருவடியில ஒரு மணி கட்டியிருக்கும், ஊன்றிய திருவடியில ஒரு மணி கட்டியிருக்கும், அது வீரக்கடல். வீரக்கடல்னு ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இவர் வந்து வீரக்கடலை கட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, ஆடிக்கிட்டு நிற்கிறார். இது என்ன குறிப்பு தெரியுமா? உலகத்துல இருக்கிற தெய்வங்களிலே என்ன தவிர எவனும் முத்திய கொடுக்க முடியாது. முத்திய கொடுக்கறதுக்கு நானே வல்லவன் என்பதைத்தான் வீரக்கடலுக்கு கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். தெரியுமா, நன்னும் பரவி ஒளித்துயிர், நன்னும் பரவி ஒளித்து உயிர்க்க நலஞ்சியர் முத்தி கொடுப்பதற்கு இன்னும் சமய கடவுளரில் யானே வல்லன் எனப்பதவர். இன்னும் சமய கடவுளரில் ஒவ்வொரு சமயத்தும் கடவுள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள் யானே வல்லன் எனப்பதமே. வண்ணந்துகள் ஒரு கடல் அணிந்து மதுகை கொடியும் கட்டி அரு பெண்ணம்பிகை கண் காண நடம் செய்வான் அந்த பெருந்திருப்பான். இல்லைன்னா அவ்வளவு தைரியமா நின்று நாட்டி ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா? அது எதுக்கட ஆடுறான்னா, முத்தியை கொடுக்கறதுக்கு நான் தான் வல்லவன். ஆகையினாலே இப்படி புலன்களை பத்தி உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உண்டனுக்கு கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைக்கும் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் ஜோயன ஆற்றம் ஆசிரும் ஐம்புலனேயாம் என்று இந்த ஐம்புலன்களை பத்தி சொன்னாரு. அதுக்கு மேல ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்கள் திருவாதவுளியில் அருமையான பாட்டு. பிறவியை ஒழித்து முக்கிய குடும்பத்திற்க நானே வல்லவன் என்பதே அவன் ஆடுகின்ற நாட்டியத்திலிருந்து நீ கண்டு கொள்ளலாம் இப்படி இருக்குது. அதனால அதற்கு மேல வருகின்ற உரைகளை அடுத்த வாரத்துல சந்திப்போம், திருவருளை சந்திப்போம். மதியாவித்தகனாயி மனதாலுத்தமனாயி பதிவாயி ஜீவஞான பரயோக அருள்வாய் நிதியே நித்தியமே நினைவேந்த பொருள். வாழ்நோயில் வாடாது மதிவளம் துறக்க மன்னன் கோன் மறையறிய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையறங்கடோங்க நற்றவள் வெள்ளி வல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி பதே.